ஆசை சித்திரம் எழுதியவர் ஜெயக்குமார்.
எடிட்டர் சார் வணக்கம்.
வாங்க மிஸ்டர் தனசேகரன், உட்காருங்க.
ரொம்ப நன்றி சார்.
ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
என்னன்னு சொல்லுங்க சார்.
மிஸ்டர் சத்யமூர்த்தி உங்களுக்கு தெரியும்ல?
யார் சார்? இந்த பிரபல தொழிலதிபரா?
அவரேதான். அவரு தன்னுடைய சுயசரிதை எழுதணும்னு ஆசைப்படுறாரு.
அப்படிங்களா?
ஆமா மிஸ்டர் தனசேகரன், அதை நீங்க எழுதித்தர முடியுமான்னு மிஸ்டர் சத்யமூர்த்தி உங்களை கேட்க சொன்னாரு. நீங்க கதை சொல்ற வாணியும் உங்க எழுத்தோட வேகமும் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறதா நேத்துதான் போன் பண்ணி சொன்னாரு.
சார், சுயசரிதைங்கிறது அவங்க 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 மனரீதியா சிந்தனை பண்ணி எழுதணும். அத போய் இன்னொருத்தர் எப்படி சார் எழுதுறது?
இதெல்லாம் எத்தனையோ பேர் அப்படித்தானே எழுதுறாங்க.
இருக்கலாம் சார், எழுதுறாங்க இல்லேன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி மத்தவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எழுத நிச்சயமா என்னால முடியாது சார்.
பணம் கூட முதல்ல 50,000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காரு. மீதி தொகைய
சார், என்ன போல எழுத்தாளனுக்கு பணம் முக்கியம் இல்ல சார், தன்மானம் தான் முக்கியம்.
அப்புறம் உங்க இஷ்டம் மிஸ்டர் தனசேகரன். அடுத்த தொடர் கதைய நானும் உங்க வாசகர்களும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறோம்.
கூடிய சீக்கிரமே எழுத ஆரம்பிச்சிருங்க சார். அப்போ நான் வரேன் சார்.
ரொம்ப நன்றி சார்.
என்ன, உங்க பொண்ணை கேட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா?
ரொம்ப பிடிச்சிருக்கு.
பையனுக்கும் பொண்ணை பிடிச்சு போச்சு. அப்போ மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு பேசிட வேண்டியதானே. சரி, பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்.
சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
என் பையன் அரசாங்க வேலையில பெரிய பதவியில இருக்கான், அதனால அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் உங்க பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போட்டுருங்க.
என்னங்க இது, 20 சவரனா? அதோட மாப்பிள்ளைக்கு பைக்கா?
ஆமா, அப்படியே மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரன்ல செயினும் போட்டுருங்க.
சம்பந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
என்ன சொல்ல போறீங்க? வரதட்சணை வாங்குறது தப்புன்னு கதை எழுதுற நானே எப்படி வரதட்சணை கொடுக்கறதுன்னு தானே கதையில எழுதுறதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இத பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் யாருக்காக? எனக்காக இல்லையே, உங்களோட பொண்ணுக்காகவும் உங்களோட மாப்பிள்ளைக்காகவும் தானே?
இல்லைங்க, அது வந்து
பாருங்க, என் பையனுக்கு உங்க பொண்ண பிடிச்சு போச்சு, உங்க பொண்ணுக்கு என் பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படி இருக்கும்போது வரதட்சணை பேரை சொல்லி இந்த கல்யாணம் நடக்காம போனா உங்க பொண்ணு மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாருங்க. நல்லா யோசனை பண்ணி உங்க முடிவை சொல்லுங்க, நாங்க வரோம்.
அப்பா, எதுக்குப்பா இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க?
அது வந்துமா, உனக்கு பையனை பிடிச்சிருக்கு.
ஆமா, பிடிச்சிருக்குதான். அதுக்காக இப்படி அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா.
நீ இப்படி சொல்லிடலாமா? ஆனா என்னால அப்படி நினைக்க முடியலையே. ஒரு தகப்பங்கிற முறையில உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா?
அதுக்காக இத விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதாப்பா?
கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா உனக்கு பிடிச்சிருக்கணுமே.
அப்பா, நீங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக
இல்லம்மா, இல்ல, நல்ல இடம் உனக்கும் பிடிச்சிருக்கு, அதான் யோசிக்கிறேன். சரிம்மா, இரு வரேன்.
எடிட்டர் சார் வணக்கம்.
அடடே, வாங்க மிஸ்டர் தனசேகர்.
சார், நீங்க அந்த தொழிலதிபர் சத்தியமூர்த்தியோட சுயசரிதி எழுதி தர முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா?
ஆமா, அதைத்தான் நீங்க எழுத முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே.
சார், நான் அப்படி சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா எழுதி தரதா இப்ப முடிவு பண்ணிட்டேன்.
அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நீங்க
எழுத மாட்டேன்னு தான் சார் சொன்னேன், ஆனா அப்புறம் தான் யோசிச்சேன், சும்மா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த முடிவுக்கு வந்துட்டேன் சார்.
சரி மிஸ்டர் தனசேகர், நான் கூட இன்னும் அவர்கிட்ட இத பத்தி சொல்லல.
அப்புறம் சார், எனக்கு முதல்ல ஒரு 50,000 ரூபாய் முன்பணமா வாங்கி கொடுத்துருங்க.
சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம். பணம் எல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது.
ரொம்ப நன்றி சார், நான் வரேன். சித்ரா, சித்ரா,
இத வரேன்பா.
வாமா.
என்னப்பா,
குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா.
இத கொண்டு வரேன்பா.
அப்பா
இந்தாங்கப்பா.
மடி இந்த பணத்தை கொண்டு போய் பெட்டியில் வையுமா.
சரிப்பா. அப்பா
என்னமா சித்ரா, இந்த பணம் எனக்கு ஏதுன்னு பாக்கறியா?
ஆமாப்பா.
அந்த தொழிலதிபர் சத்தியமூர்த்தியோட சுயசரிதிய எடிட்டர் சார் எழுதி தர சொன்னாரு. முதல்ல நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனா இப்போ அதை எழுதி தரதா ஒத்துக்கிட்டேன்மா.
ஏன்பா?
சித்ரா, உன்னோட கல்யாணத்துக்காக தகப்பங்கிற முறையில இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டுதாமா போகணும். சரி சரி, இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் பெட்டியில வையே, நாளைக்கு சம்பந்தி வீட்டுல கொடுக்கணும். வணக்கங்க.
வணக்கம். அடடே வாங்க சம்பந்தி, வாங்க.
எப்படிங்க இருக்கீங்க? ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம்?
இதோ உள்ள இருக்காரு. ராஜு, ராஜு.
என்னப்பா? இதோ வரேன்பா.
இங்க வாப்பா, சீக்கிரம் வா. அப்புறம் சம்பந்தி காஃபி
இருக்கட்டுங்க. சம்பந்தி இந்தாங்க.
இல்லைங்க இது. அடடே பணமா?
ஆமாங்க, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. முதல்ல மாப்பிளைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க.
ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கொண்டு கொடுத்துட்டீங்களே.
ஆமாங்க, கேட்ட இடத்துல உடனே கொடுத்துட்டாங்க. அதனாலதான் உடனே கொண்டு வந்து உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டேன்.
அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
என்னப்பா யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அட, நீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே?
நான் நல்லா இருக்கேன் மாப்பிள. வீட்டுல என் பொண்ணு சித்ராவும் சௌக்கியமா தான் இருக்கு.
இல்லைங்க, நான் எல்லாரையும் தான் கேட்டேன்.
ஏண்டா, அவங்க வீட்டுல இருக்கிறதே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான்.
ஆமாங்க மாப்பிள. அப்ப நான் புறப்படுறேங்க.
சரி, போயிட்டு வாங்க.
வர மாப்பிள.
சரிங்க. அப்பா எதுக்குப்பா இப்படி அவர்கிட்ட பணம் வாங்குறீங்க?
டேய் ராஜு, உனக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப அவர் எழுந்த கதை அவருக்கு பேரையும் புகழையும் மட்டும் கொடுக்கல, பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு.
அது சரிப்பா, அது அவரோட பணம் தானே.
அட என்னடா நீ, உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இப்ப அவர் பணம் சம்பாதிக்கிறது யாருக்காக?
அவரோட குடும்பத்துக்காக.
ஆமா, அவரோட குடும்பம் தான் என்ன, அவரும் சித்ராவும் தானே?
ஆமாப்பா.
சித்ரா யாரு? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக. அப்புறம் அந்த பணம் எல்லாம் நமக்கு தானடா.
அது
பாரு ராஜு, இப்ப நான் பணத்தை எனக்காக வாங்கினேன்.
அப்புறம் எதுக்குப்பா?
எல்லாம் உனக்காக தான்ப்பா, உனக்கு பைக் வாங்குறதுக்கு. அதுவும் இல்லாம அவர்கிட்ட அப்புறமா அதுக்கு இதுக்குன்னெல்லாம் நம்ம பணம் கட்டிட்டு இருக்க முடியாது.
அப்படி என்னப்பா செலவு?
அடே அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, நீ ஆபீஸ் கிளம்பு.
என்னப்பா?
நான் சொல்றேன் இல்ல, நீ ஆபீஸ் கிளம்பு, நேரமாகுது.
சரிப்பா.
அப்பா.
என்ன சித்ரா?
அப்பா மணி 2 ஆகுதுப்பா.
தெரியுமா,
இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கீங்களேப்பா.
ஆமாமா.
போதும்பா, எடுத்து வச்சிட்டு போய் படுங்க.
சித்ரா நீ போய் தூங்குமா, இத நான் நாளைக்கு கொடுத்தாகணும்.
காலையில எழுதிக்கலாம்பா.
இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் எழுதுனா முடிஞ்சிடும்.
ஏன்பா இப்படி எல்லாம், எதுக்குப்பா நீங்க எழுதி கஷ்டப்படணும்?
என்ன சித்ரா, எல்லாம் உனக்காகத்தாமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தானமா நான் கஷ்டப்படுறேன்.
என்னமோப்பா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அடிக்கடி நீங்களே சொல்லுவீங்க.
உண்மைதாம்மா, ஆனா என் மகளோட வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டுதானே ஆகணும். இப்படி ஒரு நல்ல இடத்துல நீ வாழ போகும்போது நான் முயற்சி செஞ்சுத்தானமா ஆகணும்.
சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கப்பா.
அப்படி இல்லம்மா, இதுவரைக்கும் அம்மா இல்லாத குறையே தெரியாம உன்னை வளர்த்தேன். ஆனா இப்போ அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து சில பொறுப்புள்ள கடமைகளை செஞ்சுத்தானமா ஆகணும்.
சரிப்பா, நீங்க சீக்கிரமா எழுதிட்டு போய் படுங்க, எனக்கு தூக்கமா வருது, நான் போய் படுக்கிறேன்பா.
சரிம்மா சித்ரா.
ஹலோ.
ஹலோ,
யார் ராஜுவா பேசுறது?
ஆமாப்பா, ராஜுதான்ப்பா பேசுறேன், சொல்லுங்கப்பா.
ஏன்பா இப்ப ஒரு 4-5 பேர் வந்தாங்க, லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வரணும் சொன்னாங்க, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களேப்பா.
என்னப்பா சொல்றீங்க, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா?
ஆமாப்பா.
சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்துறேன், உடனே வந்துறேன்பா.
ராஜு, இவ்வளவுக்கும் அந்த சம்பந்தி தான் காரணம்னு நினைக்கிறேன்.
இப்படிப்பா அவரு தான உறுதியா சொல்றீங்க?
டேய், அவர் நேத்து வந்து பணத்தை கொடுத்தாரு, இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புக்காரங்க வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நம்மளை மாட்டி விட்டுட்டாரு. ஏன்னா அவரு தான் கதாசிரியர் ஆச்சே, அதான் நல்ல ஒரு புது கதையா நம்மகிட்டே கட்டிட்டாரு. நாமளும் அது தெரியாம ஏமாந்துட்டோம்.
அப்பா அப்படி எதுவும் இருக்காதுப்பா, நீங்க இருங்க, நான் போய் அவரையே கேட்டுட்டு வந்துடுறேன்.
நல்லா கேளுடா.
சார், சார்.
யாரு? ஓ, நீங்களா? வாங்க வாங்க.
வரது இருக்கட்டும், உங்க அப்பா இல்லையா?
இருக்காரே. ஆமா, நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க?
தெரியுதுல்ல, உங்க அப்பாவை கூப்பிடுங்க.
கூப்பிடுறேன். அப்பா, அப்பா.
யாரு சித்ரா, யாரது?
அடடே, வாங்க மாப்பிள.
நான் வரது இருக்கட்டுங்க. எங்ககிட்ட கல்யாணத்துக்காக பணத்தை கொடுத்ததை பத்தி யாருகிட்டயாவது சொன்னீங்களா?
இல்லீங்களா மாப்பிள.
அப்படிங்களா? அப்ப எப்படி எங்க வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்காரங்க வந்தாங்க?
என்ன மாப்பிள சொல்றீங்க?
எங்க வீட்டுல அவங்க வந்து நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு
போயிட்டாங்க. என்னது, என்ன சொல்றீங்க?
ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு எங்க அப்பாவே அங்க வர சொல்லிருக்காங்க.
என்ன மாப்பிள இது, இது இப்படி சர்வ சாதாரணமா சொல்றீங்க? வாங்க, உடனே போய் உங்க அப்பாவை பாப்போம்.
இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சுக்கிட்டு அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு.
அப்படிங்களா? சித்ரா,
என்னப்பா?
என்னோட டைரி எடுத்துட்டு வாமா.
சரிங்கப்பா.
எதுக்கு டைரி எடுத்து வர சொல்றீங்க? யாராவது போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு போன் பண்றதுக்கா?
இந்தங்கப்பா.
குடுமா மாப்பிள, வாங்க போகலாம். இந்த டைரியோட மதிப்பே அங்க போன அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்.
சரி சரி, வாங்க போவோம். என்ன மாமா, நீங்க வந்தீங்க, நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க.
மாப்பிள, நான் தான் சொன்னேன், இந்த டைரியோட மதிப்பு அப்படி.
அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மாமா?
ஆமா சம்பந்தி, எனக்கும் புரியல. நீங்க என்னமோ அந்த டைரியில இருந்தது காட்டினீங்க, அவங்களும் உங்ககிட்ட சிரிச்ச மாதிரி பேசினாங்க, ஆனா என்னன்னு தான் புரியல.
அது ஒண்ணும் இல்லைங்க, நான் எப்பவுமே இந்த 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு எல்லாம் வந்ததுனாக்கா அதனுடைய நம்பருங்களை இந்த டைரியில குறிச்சு வச்சிருவேன்.
அது எப்படி மாமா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுச்சு?
அது இன்னைக்கு நேத்துக்கு பழக்கம் இல்ல மாப்பிள. சின்ன வயசுல ஒரு கடைக்காரன் என்கிட்ட 100 ரூபா நோட்டை வாங்கிட்டு இல்லேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டான். அதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட கைக்கு வர்ற 100 ரூபா நோட்டுங்க நம்பரை இப்படி குறிச்சு வச்சுக்கிட்டே வர்றேன்.
இது கூட நல்லாதான் இருக்கு மாமா. ஆமா, எங்க வீட்டுல பணம் இருந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது?
அதுவா மாப்பிள, உங்க அலுவலகத்துல வேலை செய்யற யாரோ ஒருத்தர் தான் ஆபீஸ்ல நீங்க லஞ்சம் வாங்கறதா உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. இப்ப போனா உடனே கையும் களவுமா பிடிக்கலாம்னு வேற சொல்லிருக்காங்க. இவ்வளவு குழப்பத்துக்கும் இதான் காரணம்.
ஓஹோ, இந்த சுந்தரங்கிட்ட தான் இத பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அவனோட வேலையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது.
எப்படியோ மாப்பிள, கல்யாண செலவுக்காக கைமாத்தான் நான் தான் அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு லஞ்சத்துறை கிட்ட சொன்ன அவங்களும் நம்பிட்டாங்க.
சம்பந்தி, நீங்க மாத்திரம் வந்து இப்படி மறுத்து பேச முடியாத ஆதாரத்தோட அந்த பணம் நீங்க கொடுத்ததுதான், அதுவும் கல்யாண செலவுக்கு கைமாத்தா கொடுத்ததுதான் சொல்லலன்னா என் பாடு திண்டாட்டம் தான் சம்பந்தி.
எதுக்கு இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டேன்? இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கங்க.
பணமா? எனக்கு இனிமே பணம் எல்லாம் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும்.
ஆமா மாமா, இனிமே அப்பா பணத்தை பத்தி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவரு இப்ப கத்துக்கிட்ட பாடமே போதும்.
என்ன மாப்பிள்ள நீங்க, இதெல்லாம் நடைமுறையில உள்ள பிரச்சனைங்க தான், இதுக்கு போய் பெருசா பேசிக்கிட்டு. பாருங்க, உங்க அப்பாவை போல உள்ளவங்க பணத்தை வரதட்சணையா கேட்கலன்னா என்ன போல பொண்ண பத்த தகப்பனுங்களே பணத்தை சம்பந்தி கையில திணிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா போற இடத்துல பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான்.
சம்பந்தி, என்ன போல உள்ளவங்களும் பணத்துக்கு ஆசைப்படாம அடிமைப்படாம நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக குடும்பத்துக்கு ஏத்தவளா நல்லவளா இருக்கிறாளான்னு பாக்கணுமே தவிர இப்படி பணத்துக்காக அலையக்கூடாதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் ஆயிட்டேன். சரி, அடுத்தாப்புல கல்யாண வேலைகளை பாப்போம் சம்பந்தி.
ஆகட்டும் சம்பந்தி, அப்படியே செஞ்சிடுவோம்.
குணமுடைய பெண்ணாக இருந்தாலும் பணத்துடன் தனக்கு மருமகளாக வர வேண்டும் என்றுதான் நம்மில் பெரும்பாலானோர் எதிர்பார்க்கிறோம். பணத்துக்கு முதலிடம் கொடுப்பதால் நல்ல குணமுள்ளவர்களை பல சமயங்களில் இழந்து விடுகின்ற சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வில் பணத்துக்கு முதலிடம் கொடுப்பதை தவிர்ப்போம். ஆசை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார். இதில் பங்கு பெற்றோர் கல்யாண்ஜி, ராஜபக்ஷா, சுகுணேஸ்வரன், ஹேமலதா.